நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரம் பெற்று வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை குண்டுவீசி தாக்கி கற்காலத்திற்கு தள்ளுவோம் என கூறியிருந்த நிலையில் ஈரான் தலைநகரில் உள்ள நூற்றாண்டு கால மருத்துவ ஆராய்ச்சி மையம், ஒரு பாலம் மற்றும் எஃகு ஆலைகள் ஆகியவற்றை அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தரப்பு தாக்கியுள்ளது. முற்றுப்பெறாத பாலங்கள் உள்ளிட்ட குடிமைசார் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது ஈரானியர்களை சரணடைய செய்யாது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரகச்சி குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் தனது முக்கிய நோக்கங்களை நிறைவு செய்யும் நிலையை நோக்கி அமெரிக்கா நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருந்த ட்ரம்ப், இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து உறுதியான கால அளவு எதனையும் வெளிப்படுத்தவில்லை.
We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the stone ages where they belong. In the meantime, discussions are ongoing. Regime change was not our goal. We never said regime change, but regime change has occurred because of all of their original. The new group is less radical and much more reasonable. Yet if during this period of time no deal is made, we have our eyes on key targets. If there is no deal, we are going to hit each and every one of their electric generating plants very hard and probably simultaneously. We have not hit their oil, even though that's the easiest target of all, because it would not give them even a small chance of survival.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்து போர் செய்யும் என ஈரானிய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை தலைமையகம் துபாயில் அமைந்துள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கலுக்கு சொந்தமான தரவு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக பஹ்ரைனில் உள்ள அமேசான் நிறுவனத்தின் கிளவுட் கம்ப்யூட்டிங் மையத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய காவல்படை தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் முக்கியமான இஸ்ரேலிய இலக்குகளை குறிவைத்து பேலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஈரானில் உள்ள குழுக்கள் மற்றும் லெபனானில் உள்ள இஸ்புல்லாவுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டது என்றும், மேலும் இது தனது நோக்கங்களை வெற்றிகரமாக எட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட இஸ்புல்லா உறுப்பினர்களை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தெற்கு லெபனான் மற்றும் வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வளைகுடா முழுவதும் ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் போரினால் துண்டிக்கப்பட்டுள்ள மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிப்பதற்காக ஐக்கிய ராஜ்யம் 40 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஒன்று திரட்டியிருக்கிறது. காணொலி வாயிலாக நடந்த இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் ஹேவிட் கூப்பர், நீர் வழியை மதிப்பதில் ஈரான் காட்டிய பொறுப்பற்ற போக்கு நமது உலகளாவிய பொருளாதார பாதுகாப்பை பாதித்திருப்பதாக கூறியிருந்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் ஈரான் நீர்வழியை மறிக்கும் முயற்சிகளை நிறுத்த வேண்டும் என்று கூறியும், அந்த நீர்வழி பாதை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கான உரிய முயற்சிகளுக்கு பங்களிப்போம் என்று உறுதியளித்தும் கையெழுத்திட்டிருக்கின்றன. முன்னதாக நீர்வழியை பாதுகாப்பது அமெரிக்காவின் வேலை அல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த கூட்டத்திலும் அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை. இந்த போருக்கு ஆதரவளிக்க தவறியதற்காக அமெரிக்காவின் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் ட்ரம்ப் இழிவுபடுத்தியதோடு நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அச்சுறுத்தியிருந்தார். போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் எந்த நாடும் பலவந்தமாக ஹார்மோஸ் நிர்ணயத்தை திறக்கும் முயற்சி செய்ய தயாராக இல்லை என கூறப்படுகிறது. அவ்வாறான முயற்சி மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் ஈரான் கப்பல்களை குறிவைத்து ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் மற்றும் கண்ணிவெடிகளை கொண்டு தாக்குதல் நடத்தும் என அஞ்சப்படுகிறது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் பாலஸ்தீனியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் மிகுந்த சர்ச்சைக்குரிய ஒருதலை பட்சமான மசோதாவை இஸ்ரேல் நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. தண்டனை விதிக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என இந்த சட்டம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலியர்களை கொலை செய்யும் நோக்கத்தில் தாக்குதல் நடத்தும் பாலஸ்தீனியர்களுக்கு இந்த மரண தண்டனை விதிக்குமாறு இராணுவ நீதிமன்றங்களுக்கு இந்த மசோதா அறிவுறுத்தியுள்ளது. இன்னும் 30 நாட்களில் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த சட்டம் மேற்கு கரை பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களை மட்டும் குறிவைத்துள்ளது. 120 இடங்களை கொண்ட இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உட்பட 62 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர். எதிராக 48 பேர் வாக்களித்திருக்கின்றனர். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தரப்புக்கு கிடைத்த ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் யூத சக்தி கட்சியின் தலைவரும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சருமான பென் கிவேரின் முயற்சியில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, இந்தோனேஷியா, ஜோர்டான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 8 இஸ்லாமிய நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இஸ்ரேலின் இந்த நடைமுறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சட்டத்தை கண்டித்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் பாலஸ்தீனியர்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். இதனால் பாலஸ்தீனிய கடைகள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்டவை மூடப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலவை ஆய்வு செய்யும் பணிக்காக நாசாவின் ஆர்டமிஸ் 2 மிஷன் மூலம் ஓரியான் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் வெற்றிகரமாக விண்வெளிக்கு பயணமாகியுள்ளது. இவர்கள் இந்த பயணத்தில் நிலவை சுற்றி வர இருக்கின்றனர். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா கடந்த 1969 முதன்முறையாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் அப்பயணம் 1972 முடிவுற்ற நிலையில் தற்போது 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்கள் நிலவுக்கு அருகே அனுப்பப்பட்டிருக்கின்றனர். ஆர்டமிஸ் திட்டத்தின் கீழ் 2025 மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப நாசா திட்டமிட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் அம்முயற்சி தாமதமானதாக கூறப்படுகிறது. தற்போது விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இப்பயணத்தில் 3 அமெரிக்க வீரர்கள் மற்றும் கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவை நோக்கி இவர்களது பயணம் 10 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கென்னடி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து வெற்றிகரமாக அடுத்த படிநிலைகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ராக்கெட்டுடன் இணைக்கப்பட்டிருந்த ஓரியான் விண்கலம் நிலவை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்கிறது என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பயணத்தில் ஓரியான் விண்கலம் நிலவை சுற்றி வந்த பின்னர் பூமிக்கு திரும்பும் என கூறப்பட்டுள்ளது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.